நட்பின் தன்மை கொண்டு பிறருடைய தீமைகளையும் நாம் இப்ப இருக்கிறோம் நம்மகிட்ட ஆயிரம் கஷ்டங்களை சொல்லுவாங்க. இந்த உணர்வு உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருப்போம். இந்த உணவின் தன்மை கொடுத்த பின் இதன் உணர்வுகள் நாம் அறிவை மூடி இதை இயக்க அவர்களுடைய செயல்படுவதோ அவர்களுடைய கஷ்டப்படுவதையோ கஷ்டத்தை சொல்வதையோ கேட்டோம் என்றால் அந்த உணர்வின் தன்மை இருகுந்த நிலைகள் நமக்குள் இப்ப பதிவானதை மூடிவிடும். இந்த நினைவு வராது. அப்ப இந்த நினைவுகள் வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இதையெல்லாம் நாம தெளிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக அந்த அருஞ்ஞானி தனக்குள் எடுத்த உணர்வின் தன்மையை இருண்ட உலகையும் கண்டான், அது ஒளிபெற்ற உணர்வையும் கண்டான், இந்த பிரபஞ்சத்தையும் கண்டான். அவனில் விளைந்த உணர்வுகள் அந்தந்த தொகுதிகளில் இதை இணைத்துவிட்டான். அவன் எவ்வாறு தன் தன் தொகுதியிலே அதை நீக்கினானோ ஒவ்வொரு வளர்ச்சியின் தன்மையில் ஒன்றோடு இணைக்கப்படும் வளராது தடுக்கும் நிலைகளை அவன் அகற்றினான். தனக்குள் தன்னை கண்டான். உணர்வும் ஆற்றல்கள் அவனுக்குள் வந்தது. அந்த நிலை உங்களுக்குள் பெற வேண்டும் என்பதற்குத்தான். ஆகவே நீங்கள் எதை செய்ய வேண்டும்? அவருடைய வேதனை நுகரக்கூடாது. மகிழ்ச்சியின் அருளை அவர் பெற வேண்டும். அவர் உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும். அவர் பொருள் காணும் சக்திகள் பெற வேண்டும். அவர் அறியாத இருள்கள் நீங்க வேண்டும். மெய்ப்பொருள் காணும் சக்தி பெற வேண்டும் என்று இந்த உணர்வுகளை அவர் பெற வேண்டும் என்று எண்ணினால் இந்த உணர்வு உங்களுக்குள் வளர்ச்சி பெறுகின்றது. அவருடைய பாசத்தால் பரிவாலோ பண்பாலோ அவர் கேட்கும் உணர்வுகளை நம்ம கேட்டிருந்த பார்த்தா நீங்க ஊன் கொடுத்து கொஞ்சோட கஷ்டப்பட்ட கேட்பாருங்க. மூச்சே விடாதபடி கஷ்டத்தவே சொல்லிட்டு இருப்பாங்க. உங்க நீங்க இந்நேரம் பதிவு செய்து மறந்துடுவீங்க. அப்ப இந்த உணர்வுகள் என்ன செய்யும்? இந்த உணர்வுகள் நம்ம நல்ல அணுக்களின் தன்மை இது மாசுபடும். ஒரு குப்பைக்குள்ள என்ன செய்யும்? மாணிக்கம் மறைந்து விட்டால் வெளிச்சம் தெரியுமோ? இந்த குப்பையான உணர்வுகள் அடர்த்தி ஆகிவிடுகின்றது. இப்ப சூரியனுடைய ஒளிக்கிறது தெரிகின்றது. ஆக இங்கு இருக்கும் தூசிகள் அவருடைய நேரம் மறைத்து விட்டால் அந்த ஒளி தெரிவதில்லை, இருண்டு விடுகின்றது. இதை போல உயிரால் உணர்வின் ஒளிகள் நமக்குள் வரப்படும் போது பிறர் பெறும் துயரத்தை அதிகமாக கேட்டால் அந்த உணர்வுகள் நமக்குள் இந்த தூசி போன்ற நம்முடைய ஒளியும் மங்க செய்கின்றது. இதனால் யாராவது தயவு செய்து கஷ்டத்தை சொன்னார் என்றால் அடுத்த நிமிடம் மகிழ்ச்சியின் அருள்வழி நீங்கள் பெறுவீர்கள். உங்களுக்குள் பொருள் காணும் சக்தி பெறும். உங்க வாழ்க்கையில் தெளிந்த மனம் பெறுவீர்கள் என்று இந்த உணர்வினை சொல்லிவிடும். திரும்ப திரும்ப சொல்லும் உங்களுடைய உணர்வு தான் அதிகமாற வேண்டும். இந்த உணர்வுகள் பதிவானால் அவருடைய நினைவுகள் அந்த இருளை போக்க உதவும். இல்லை என்றால் அந்த குப்பை நமக்குள் மூடிவிட்டார் தூசி, நம்முடைய ஒளித்தன்மையில் மங்கச்சியும். நான் எவ்வளவு சிரமப்பட்டு உங்களோட பதிவு செய்தாலும் இது அதிகமாக மனிதனின் வாழ்க்கையில் இதை நுகர்ந்து விட்டால் இப்படி வந்துவிடும். சில குடும்பங்களில் சில தன் குழந்தைகளை வளர்க்கப்படும் போதும் அந்த குழந்தைகள் இம்சைப்படும் போது என்ன ஆகின்றது? கட்டி கொடுத்துட்றாங்க. அவங்க கணவன்மார்கள் அவருக்குள்ள இருந்து சாப அலைகளால் அவங்க உணர்வுக்குள் நன்மையை ஏற்பட விடாது அந்த தீமைகளை செய்யும். இந்த சாப அலைகள் இயக்கங்கள் வரும்போது அவங்களை அறியாமல் எழுச்சி வந்து கொண்டிருக்கும். அப்ப நாம் கொடுத்த குழந்தைகளுக்கும் இதே சாப அலைகள் வாழ விடாது செய்யும். அப்போ அது வேதனைப்படும் போது நம்முடைய நிலைகள் எப்படி இருக்கும்? இந்த உணர்வின் வேகங்கள் கூடும் போது நாம் கொடுத்த அறிவின் தன்மை இருளை போக்கும் உணர்வுகள் சக்தி கொடுத்தாலும் அது மறைத்துவிடும். பின் நாம எடுக்கும் திறன் இழந்து விடுகின்றது. நான் செய்தேன், என்னால் எங்க முடிந்தது, எதை எடுப்பது, எதை எடுக்க, இப்படி சில பேர் தன் முடியாமை வந்த பின் நாம் அழுத்தப்பட்டிருப்பார், செத்தவிருப்பார், என்ன ஆக போறோம், போகுது. இந்த உணர்வின் தன்மை சோர்வடைந்து இது எடுக்கும் திறனை இழந்து விடுகின்றது. ஆகவே இதை போன்ற நிலைகளிலும் நாம் இதை நம்மை எரியாமலே இந்த வாழ்க்கையில் வருகின்றது. அவர் பற்ற உணர்வுகள் தன் நண்பர்களிடத்தில் இதை சொல்லப்படும். இது உணர்வின் வேகங்கள் கூடும். இந்த வேகங்கள் கூடப்படும்போது நாம் வளர்ச்சி பெறும்போது இந்த நண்பரின் தன்மையை நாம் தியான வழியில் இருந்தாலும் இதனுடைய வளர்ச்சி அதிகமாக போகும்போது இதனுடைய ஈர்ப்பத்திற்கு வந்து உடனே நம்முடைய இந்நேரவிலும் உபதேசித்த உணர்வின் ஆற்றலும் அவன் அகண்ட உலகையும் தனக்குள் இருண்ட நிலைகளையும் நீக்கி உணர்வின் தன்மை பெறும் நிலைகள் இவ்வளவு தூரம் உபதேசித்து பல வருடம் கஷ்டப்பட்டு உங்களுக்குள் வித்தைகள் ஊண்டினாலும் இது அதை மறைத்துவிடும். அப்ப இது பெரும் தன்மை வரும்போது உங்களின் சோர்வும் விரக்கியும் ஏற்பட்டுவிடும். இதை போன்ற நிலைகளில் இருந்து மாற்றுவதற்கு அடுத்த கடமே நாம் இதனை கூடுமானவர்கள் அவருடைய துன்பங்களை கேட்டறிவதை தவிர்க்க வேண்டும். அவர்களுக்கு உடனே அதை கேட்ட உடனே இனி மகிழ்ச்சியின் அருள்வழி பெறுவீர்கள், அவன் குடும்பத்தில் உருள்கள் நீங்கும், மெய்ப்பொருள் காணும் சக்தி பெறுவீர்கள் என்ற இந்த உணர்வினை திரும்ப திரும்ப நமக்குள் எண்ணுதல் வேண்டும். இந்த உணர்வை அந்த உணர்வு நமக்குள் மறைத்திராது. இது நினைவு கொண்டது மாற்றுதல் வேறு. ஒருத்தர் பாருங்க, கொஞ்சம் கஷ்டமா சொல்லிட்டான், அதையே சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப உங்களுக்குள் வரப்படும்போது சோர்வின் தன்மை அதிகமா சொல்லுகின்றீர்கள். நாம் போகும் பாதையை இது அடைப்படுத்துகின்றது, தடைப்படுத்துகின்றது, அடைத்து விடுகின்றது. ஆனா இதை போன்ற நிலைகள் தெளிவாக்குவதுதான் உங்களுக்குள் இப்ப நான் சொல்லிட்டு வரப்போகும்போது உங்க உணர்வுகள் மறைக்கும். அந்த மறைக்கப்படும் போது திரும்ப மறுபடியும் அதனுடைய நினைத்து இந்த உணர்வுகளை நீக்குவது. அந்த உணர்வின் தன்மை அதை அடைந்திடாது. உங்களுக்குள் அந்த தீமைகள் அகற்றும் உணர்வுகளை ஒவ்வொரு அடுக்கடுக்காக அதை செயல்படுத்திக் கொண்டே வருவது. ஏனென்றால் விஞ்ஞானி ஒரு பொருளை செய்கிறான் என்றால் ஒரு தடம் தடைப்படப்படும் போது அந்த தடைக்குண்டான காரணத்தை கண்டறிவான், அதை நீக்க முயற்சி எடுப்பான். நாம் அதில் தொழில் செய்தவர்கள் இயக்கவில்லை என்றால் இப்போச்சு, இன்னைக்கு என்ன செய்வதென்று விட்டு விடுவோம். பின் அவர்கள் தெரிந்தவர் வந்துதான் இயக்க வேண்டும். இதைப்போல உங்களுக்குள் அந்த அருண் ஞானத்தின் உணர்வுகளை அறிந்துணர்ந்த உணர்வின் தன்மை பதிவான பின் இன்று நிறைவு கொண்டால் அதில் எந்த குறைகளோ அந்த உணர்வுகள் நீக்கும் ஆற்றல் உங்களுக்குள் பெறுகின்றது. அதை பெறச் செய்வதற்குத்தான் இதை செய்தது. இதையெல்லாம் எனது குருநாதர் ஒவ்வொரு நிமிஷத்திலையும் காடு மேடெல்லாம் அழைய செய்து இந்த உணர்வுகள் எப்படி உருவானது என்று அந்த துருவனை அந்த அகசனை பற்றி இந்த கடைசியிலும் கொண்டிருந்து அந்த துருவனாகி கொண்டிருந்தாலும் துருவன் அகண்ட உலகத்தை கண்ட பின் மின் இந்த உணர்வுகள் எப்படி உலகம் உருவானது என்ற நிலையை அது காட்டப்படும் போது நினைவு இழந்து ஒட்டி அடிச்சா உடல் அப்படி ஜிருன்னு சுருதி ஏறும், நினைவுகள் வரும், மற்றதை தீமைகள் அகற்றும், இந்த உணர்வின் தன்மை வரும். இப்ப நீங்கள் கூட சொல்லலாம், சில கஷ்டங்களை சொல்லும் போது எனக்கு ஜிருன்னு கோபம் வரும். அந்த உணர்வின் தன்மை என்ன செய்யுது? நீங்கள் சொல்லக்கூடிய கஷ்டம் எனக்குள் புகாதபடி தடைப்படுத்துவது. அந்த தடைப்படுத்த பின் அதே உணர்வின் தன்மை தீர்க்கும் போது அவன் அறியாத இருளும் சாப அலைகளை அவன் உணர்வான், அவன் நொறுங்கி போவான் என்ற நிலைகளை சொல்வது. அப்ப இந்த உணர்வுகள் அங்கே தாக்கப்படும் போது அவருடைய உணர்வுடைய நிலைகள் இப்ப கஷ்டம் என்று சொல்வருடைய இந்த உணர்வின் வேகத்தை கூட்டுவது. அப்ப அந்த உணர்வுகள் அவருக்குள் எனக்குள் வராது தடுப்பதும் இந்த உணர்வின் வேக துடிப்புகள் அங்க அழுத்தமாக சொல்லும் போது எதை குறை கூறுகின்றோ அவன் நினைவு கொண்டு அங்க பாய்ச்சப்படும் போது இந்த உணர்வுகள் ஆழமாக பதியும். அது சொல்வூறு உணர்வுகள். இந்த உணர்வு வளரப்படும் போது நாம் சொன்ன முறைப்படி அந்த ஆத்மசித்தி செய்யும் போது இந்த உணர்வின் வளர்ச்சி பெறும். இந்த வேக துடிப்பு யார் எதை செய்தாலும் உடனே இதை மாற்றும். என்னடா சாமிக்கு கோபம் வரக்கூடாது நினைக்கிறாங்க, சாமிக்கு கோபம் இது எனது கோபம் எதை தடுக்குது? இந்த தீமைகள் உங்களுக்குள் வராதபடி அந்த உணர்வின் வேக துடிப்பு. ஆக உங்களுடைய கோபம் இந்த உணர்வின் தன்மை. அவர்கள் எந்த தீமையை செய்தாரோ அந்த தீமையை உங்களுக்குள் விளைந்து எப்படியும் பொசுக்க வேண்டும் என்ற உணர்வு. அதே சமயத்தில் இந்த தீமையின் தன்மையை எனக்குள் வராது தடுப்பதும் அந்த நினைவாற்றல் வராதபடி அந்த உணர்வின் வேக துடிப்பை வேகமாக அந்த அருள் மகிழ்ச்சி உணர்வு சொல்லி இந்த தீமைகள் வராது. அந்த தீமை செய்வோர் எவரோ அவர் உணர்வர். இந்த வளர்ச்சியின் தன்மை அடையப்படும் போது திரும்பர் எனக்கு இப்படி ஆய்விட்டது என்று உணர்வுகள் அங்கு வரப்போகும்போது திரும்பும். ஆனால் அந்த நம்முடைய உணர்வுகள் அங்கே பாய்ச்சப்பட்டு நம்ம தியானம் செய்து நம்முடைய உணர்வுகளை அவன் அறியாத இருவுகள் நீங்க வேண்டும் என்று வரிசை தொடர்கள் செய்யப்படும். இது சிறுகை சிறுக போய் அவன் உடலை விளையும் தீமையினால் அதை திரும்ப நன்மை எண்ணி இயங்குவான். அப்ப அந்த உணர்வுகள் இங்கே நாம் எண்ணி யார் உணர்வின் தன்மை நமக்குள்ள இருக்கு இது கலந்து வெளியிட்டது அங்கே சென்ற பின் இது திருப்பு முனையாக மாறும். அவர்கள் இந்த திரும்பி அதை இயங்கி பெறும் தகுதி அங்கு ஏற்பட்டால் அது வருகின்றது. இல்லை என்றால் நீங்க என்னதான் சொன்னாலும் இது வரும். விஷத்தால் ஒழுங்கப்படும் போது தப்பிக்கும் நிலை வருகின்றது. அது தப்பிக்கும் இயங்கும் உணர்வுகள் நாம் அவர்கள் உணர்வு நமக்குள் பதிவாக்கியதை கூட்ட கூட்ட இது உணர்வுகள் அங்கே மறைந்து தன்னுடைய உணர்வை மாற்றி திருப்பு முனையாக மாறும். இதுதான் சில நேரங்களில் நான் சொல்ல நீங்க எல்லாம் சொல்லும் போது கோபமா பேசணும், சாமிக்கே இப்படி கோபம் வருது. ஒருத்தரை பெரிய அந்த என்ன சிவ குழந்தை சிங்கார வேலை என்று சொல்லிட்டு இருக்கும்போது அந்த உபதேசத்தை ஊட்டிக்கொண்டே உள்ளே அவருடைய அந்த உணர்வின் வேகங்கள் கூடுது. இங்கே என்ன அலைகள் ஒரு மனிதனால் பதிவு செய்த இந்த ஆசையும் ஆவேச அலைகளும் இங்கே ஊட்டி அங்கே நிறைய பதிவாயிருக்கின்றது. இந்த பதிவை நீக்குவதற்காக அந்த குருநாதர் கொடுத்த அருள் ஒளியின் உணர்வுகளை இந்த தீமையின் உணர்வுகள் இங்கே புகாத வண்ணம் இருப்பதற்காக வேண்டி அன்னைக்கு நீங்க பார்த்துருந்தா தெரியும். என்னுடைய உணர்வுகளே வேறொரு மிக தீமைகள் அகற்றும் உணர்வின் நிலைகள் இருந்தது. அப்ப என்னை பார்த்த உடனே என்ன இப்ப நம்ம படிமையில அந்த வெறும் கட்டையில இறக்கி இருக்காங்க கும்பாபிஷேகம் இறக்கி முடிச்ச உடனே சின்ன பிள்ளை மாதிரி ஓடி வருவதும் இந்த உணர்வின் பார்த்தோன்னு எல்லாரும் நம்ம ஏறி போறதுக்கே கஷ்டமா இருந்தது. அப்ப இறங்கி வருது வெறும் கட்டை இருக்கு. அவ்வளவு வேகமாக இறங்கி வரப்படும் போது எந்த ஆதாரம் இல்லாதபடி இறங்கி வருவதை பார்த்தா அந்த அருள் உணர்வின் தன்மை எனக்கு விபத்துக்கு இல்லாத காத்து கொண்டு வருகின்றது. அந்த சமயத்தில் இவர் தவறு செய்யும் உணர்வலைகளை அந்த வேக துடிப்புடன் இவர் என்ன செய்யும் இந்த பக்தி மார்க்கத்தை இந்த ஆசையை கொண்டு வருகின்றார்கள். உண்மை உணர்வுகளை அடுத்தவங்க கேட்காதபடி மணி அடிக்கிறாங்க, சொல்லிக்கிட்டே இருக்கிற அடிக்கிறாங்க. அப்ப அந்த உணர்வின் வேக துடிப்பில் இது சொன்ன உடனே அந்த மணியை அறுத்தேறி அந்த ஒளியை மாற்றி அமைய அப்படின்னு சொல்லி சொல்றேன். இந்த உணர்வுகள் என்னென்ற ஆசையும் உணர்வுகள் அவருடைய உணர்வுக்குள் ஒளியாகி அதை இருள் நீக்குகின்றது. அந்த இருளிருந்து விடுபட வேண்டும் என்று கோபமா சொல்லும் போது அவர்த்தர் சொல்றார், அவர் அடுத்ததே புறம் கெட்டதையே செய்கிட்டு இருப்பார், நல்லது அவர்கிட்ட வராது. அவருடைய உணர்வுகள் வரப்போ போகும்போது அவருடைய உணர்வுகள் தான் வருங்க. இதென்ன இந்த சாமிக்கு கோபம் வரலாமா, எப்படி பேசுறார் சுவாமிக்கு அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம முத்துக்கிட்டதான் சொல்லிருக்கிறாரு. சாமிக்கு கோபம் இல்லாம என் கோபம் யாரையும் கெடுதல் ஆக்காது, அந்த தீமையான உணர்வுகள் உள்புகாது தடுக்கும். இந்த உணர்வின் தன்மை அழுத்தமாக பதிவாக்கி விட்டால் அந்த தீமையின் உணர்வுகள் இயக்காது, அங்க தடைப்படுத்து. இதுகள்லாம் குருநாதர் அவருக்கு கோபம் வரும்போதெல்லாம் அடி வாங்கும் போதெல்லாம் அப்புறம் என்ன செய்ய சிரிப்பார், அப்புறம் சொல்வார், உன்னை கெட்டது வராமல் இருக்கிறனால கோபித்தான் ஆகும். அப்ப அந்த உணர்வு உனக்குள் வந்து கெட்டது நுழைய விடாம பாதுகாக்கும். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய நிறைய கோபமாக பதிவு செய்து விட்டால் அந்த உணர்வின் தன்மை எதிரியாக கருதி விட்டால் அந்த எதிரின் தன்மைதான் வரும். ஆனால் அந்த கோபத்தின் தன்மையை தனக்குள் தன்னை இருள் நீக்க உதவும் என்ற எண்ணத்தில் கொண்டால் இருள் நீக்கும். இதை போன்ற ஒவ்வொருவரும் எதை இணை சேர்த்து எதிரின் தன்மை வருகின்றது. இப்ப சாதாரணமாக தீ சுடுகின்றது என்று வைத்துக் கொள்வோம், அந்த சுடக்கூடிய தீயில் தான் மற்ற ஆக்கப்பொருளை போட்டு வேக வைக்கின்றோம். ஆனால் வெந்த பின் சுட சுட வரப்போம்போது சுட சுட சாப்பிட வேண்டும் என்று எண்ணுகின்றோம், ஆசையும் வருகின்றது, கை வச்சோன்னு சுரிந்துடுது. இருந்தாலும் அதை ஆற்றி ஆற்றி அந்த உடல் அந்த உணர்ச்சிகளை தூண்டுவதற்கு இதை சாப்பிடும். இதை போன்றுதான் அந்த அருஞ்ஞானி உணர்வுகளை நமக்குள் சேர்க்கப்படும் போது சில மோதல் வரும். இப்படி இந்த சிமெண்ட் பேக்கில் கனமான பொருளை போட்டு இதை அழித்து ரொம்ப நுண்ணிய நிலைகள் மாற்றுகின்றது. இதே போலதான் நட்சத்திரங்கள் தனது பால்வழி மண்டலங்களாக மாற்றி இது ஓடும் நிலைகள் தூசிகளாக மாற்றுகின்றது. பின் அதை கவர்ந்து வெளிப்படும் போதுதான் சூரியன் தனக்குள் இதை கவர்ந்து அது தூசிகளாக இருப்பது துகள்களை அணுக்களாக மாற்றுகின்றது. இப்படி அவனுடைய துகள்கள் ஒன்றொன்றும் மோதப்படும் போது மோதலில் ரெண்டும் ரெண்டரை கலந்து ஆவியாக மாறுகின்றது. ரெண்டரை கலந்த அணுக்களின் தன்மைகள் உருமாறுகின்றது. அதான் நேற்று முந்தானால் உங்க கண அந்த நட்சத்திர மண்டங்கள் பழிர் பண்ணியிருந்த மத்தா பூட்டை மாதிரி அதை வெடிப்பதும் பல கலர்கள் உருவாவது போல உங்க வானமண்டல இயல்புகள் இந்த நட்சத்திரங்களின் வெளிப்படும் நிலைகளும் சூரியன் காந்த சக்தி கவர்ந்து இதை எடுக்கப்படும் ஒன்றோடு ஒன்று மோதிய நிலைகளை நீங்கள் காணுகின்றீர்கள். ஏனென்றால் இது துருவன் கண்டுணர்ந்த உணர்வுகள், அவனின் இந்த நிலையை பேருண்மையை உணர்கின்றான். அது உங்களுக்குள் பரிவாக்கும் போது அதை காணுகின்றீர்கள். அவனுடைய உணர்வின் நிலைகள் நீங்கள் நுகர்கின்றீர்கள். ஒன்றுடன் ஒன்று மோதி அவருடைய நிலைகளை நீங்கள் பார்க்கப்படும் போது உங்களுக்குள் எவ்வளவு மகிழ்ச்சி ஆகின்றது. அதே உணர்வுகள் உங்களுக்குள் நினைவாற்றல் வரப்படும் போது மகிழ்ச்சியூட்டும் உணர்வின் சக்தியாக விளைய வேண்டும் என்பதற்கு தான் அதை செய்கின்றது. ஆகவே நீங்கள் பெற வேண்டும் என்ற ஆசையில் இது சொல்லப்படும் போது இந்த ஆசையின் நிலைகள் நீங்கள் கூர்ந்து கவனிக்கும் போது வருகின்றது. ஆக அந்த உணர்வு உங்களுக்குள் பதிவு செய்து அந்த துருவன் கண்ட இந்த நட்சத்திர வளர்ச்சியை இனி அடுத்து நீங்கள் உணவு உட்கொண்டு வந்த பிற்பாடு அடுத்து தொடர் வரிசையில் நாம் அந்த அருண் சக்தியை மீண்டும் தொடர்வோம். இப்போது இந்நேரில் நீங்கள் குளிச்சுட்டு உடலுக்கு உணவை எடுத்துக்கொண்டு 10 மணிக்கு ஆரம்பிச்சிருப்போம். மணி என்னாச்சுங்க படிச்சு காட்டினீங்கன்னா அது பொசுமாக கொண்டு வர்றதுக்கு அதுவும் இது உங்களுக்குள் பொசு பாடமாக நிலைச்சிருக்கும். இது ஒவ்வொருத்தரும் முயற்சிக்க வேண்டும். அந்த முயற்சியின் தன்மை இன்று நமக்குள் அது வளர வேண்டும். இந்த கூட்டு தியானங்களில் ஒவ்வொருவரும் நாம் இந்த ஒவ்வொருத்தரும் இந்த பாடல் நூல்களை படித்து அதுக்கப்புறம் தியானத்துக்கு கொண்டு போவோம். இப்ப இந்த உணர்வு நமக்குள்ள வந்து எல்லா கூட்டமைப்பாக வந்து அது எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் நோயை என்ன அது மகிழ்ச்சி நர்சக்தி அவர் உடலுக்குள்ள படரணும். அவர் அறியாத தீய வினைகளால் வெந்த பிணிகள் அனைத்தும் நீங்கணும். அந்த மகிழ்ச்சி அருளால் அவங்க மகிழும் சக்தி பெற வேண்டும் என்று எண்ணுங்க. இப்ப நீங்க திருநெல்வேலியில கூட இருக்கிறவங்க அம்பாசம் தருறமா, அங்க எப்படித்தான் ஒரு குழந்தை வீட்டுக்குள்ள போனா அலறிட்டு வேறும் இந்த வீட்டுக்குள்ளே போக முடியாம இருந்திருக்குது. அப்புறம் நம்ம தியான வழி அன்பர்களை தான் இதை செய்து அது மாற்றி இப்ப ஓரளவுக்கு நல்லா திருப்தியா இருக்கல. இதை போல இந்த உணர்வுகளை நீங்க கையாள்வதும் இதே போல நாம சிலருக்கு நாம நீங்க இந்த தியான வழிபாடு சொல்லப்படும் போது அவங்க நோய்கள் நீங்கி மகிழ்ச்சி இருப்பதும் இதே மாதிரி நம்ம இவர் இருக்கிறாரு நெல்லையப்பர் அவருடைய வீட்லயும் அதே மாதிரி சாப்பாடு இல்லாமல் இருந்தது ஒன்றும் இல்லாமல் இருந்தது. ரொம்ப மோசமான நிலையில் இருந்தது. அப்போ அந்த கூட்டு தியானத்தில் அமர்ந்தார்கள். இந்த உணர்வின் தன்மை வளர்த்தது, ஓரளவுக்கு தெளிவானார்கள். இப்போ அந்த வேதனையின் தன்மை குடும்பத்தில் ஏற்படும் போது, வேதனையின் தன்மை குடும்பத்தில் அதை சேர்க்கப்படும் போது, அந்த வேதனை நீக்குவதற்காக சம்பாதிச்ச பொருளை கொடுத்து அதை காப்பாற்ற எண்ணுகின்றார்கள். ஆனால் இங்கே வரவு பத்தலை செலவு ஜாஸ்தியாக இருக்கும். செலவு அதிகமாக போகும்போது இது காப்பாற்றும் நிலையை வருவதில்லை. ஆக இதை காப்பாற்றுவதற்காக வாங்கிய கடன் வட்டியே இருக்கும். இப்போ இந்த நோய் நீங்கியது, இப்போ நோய் இல்லாதவருக்கும் நோய் வர தொடங்கி விடுகிறது. இங்கே நோயை காப்பாற்றணும், இதை தொடர் வரிசையில் இங்கே நோய் இல்லாதவருக்கும் நோய் வர தொடங்கி விடுகின்றது. அப்போ அந்த பலவீனம் அடைப்படும் போது தன் வாழ்க்கையின் நிலையை செதைன் கொண்டு போகும் நிலைகள் வருகின்றது. அப்போ அவர் மன வலிமை கொண்டு அதுக்கு முன்னாடி வரல, சம்சாரத்துக்கும் நோய்ங்கிற நிலையில் அது வந்தது தான். இப்போ அவர் எங்கே வந்தாலும் அந்த உணர்வின் நிலையை வளர்கின்றது. அந்த கூட்டமைப்பின் நிலையில் வரப்போகும்போது செல்வத்தையும் தனக்குள் சமாளிக்கும் நிலை வருகின்றது. இதே நேரத்தில் இந்த இதிலிருந்து மீண்ட பெண் தன் குழந்தைக்கும் கல்யாணம் ஆகின்றது. அப்போ அந்த உணர்வின் வலிமை வரப்போகும்போது செலவில்லாத கல்யாணமும் ஆகின்றது. அப்படிதான் ஆச்சு. இதிலிருந்து அந்த மனவலிமை மற்றொன்று தன்னுடைய இணை சேர்த்து இந்த உணர்வின் தன்மை அந்த எண்ணங்கள் தான் கவர்ந்து பணம் இல்லாத நிலையிலாது. நாளைக்கு இந்த குழந்தை வயசுக்கு வந்தாச்சு, அப்புறம் இதுக்கு பணம் வேணும், குறைஞ்ச போச்சு, இங்கே இருக்கிறதே இதை சமாளிக்கிறதே பெருசு. இப்போ 50 பவுன், 10 பவுன், 15, 10 பவுன்னால் நான் பயிற்சி நாங்கள் 40,000 ரூபா ஆகிப்போச்சு. அப்புறம் சேலை எடுக்கிறதுங்க, துணி எடுக்கிறதுங்க, மற்றதுங்க, இந்த 40,000 ரூபா கடன் வாங்கினா இப்போ 5 ரூபா வட்டி. அப்போ இது போனால் 5 ரூபா வட்டி வாங்கினா கூட்டமான வழி அது குட்டி போட்டுக்கிட்டே போகும். அப்போ இங்கே கஷ்டங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கும். இந்த உணர்வின் தன்மை நோய் வளர்ந்து கொண்டு இருக்கும். இதை போன்ற நிலைகளிலிருந்து எத்தனையோ குடும்பங்கள் சிக்கல்கள் இருக்கின்றது. இதையெல்லாம் நாம் எடுத்துக்கொண்ட வலு அவருடைய குடும்பத்தை காக்கும் வலுகள் வருகின்றது. ஏன்னா அவங்க எதை நோக்கி வந்தார்களோ அந்த கூட்டு அமைப்பில் வரப்படும் போதுதான் அவர் சிக்கலிருந்து தப்பும் நிலையும், அந்த உணர்வின் தன்மை தன்னை இணை சேர்க்கும் நண்பனின் நிலைகள் வளர்வதும், தீமையிலிருந்து விடற்படும் நிலை வருது. சில கஷ்டமான நேரத்தில் வந்தாச்சுன்னா இன்னொரு கஷ்டமான நண்பர் எடு, ஏன்பா சொல்றேங்க, அப்படி செய்தான் இப்படி செய்தான், கஷ்டம் போகலையே பிள்ளை பொருக்கு அப்படி இருக்குமாங்க. நான் கொடுத்த நிலையில என்கிட்ட வட்டி வாங்கிட்டு இருக்கிறான், முடியல அவன் பலவீனத்தை சொல்லுவாங்க. இது ரெண்டும் சேர்த்து ஒட்டுக்கு வளர்ந்தாலும் நம்ம தப்பிக்கும் நிலை இல்லாம போயிடும். அப்ப இந்த உணர்வு வளையப்பட போகும்போது தன்னை மீட்டும் உணர்வே அங்கே இருந்த நிலையை வாழ்ந்து விடும். என்ன செய்யறப்போ நம்மளுக்கு தலைவிதி ஆண்டவன் நம்மளை சோதிக்கிறான், கண்ணும் இல்லை, மூக்கம் இல்லை, காதும் இல்லை அப்படின்ட்டு அவனை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நாம எந்த பக்தி சென்றமோ அந்த நல்ல ஒழுக்க பக்தி என்பது நீங்கள் ஒருவர் நல்லா வாழ வேண்டும், அந்த உயர்ந்த குணங்கள் பெற வேண்டும், அவங்க குடும்பத்தில் நல்ல தெளிந்த நிலைகள் வளர வேண்டும் என்று நினைவுபடுத்துவதுதான் பக்தி. ஆக அந்த உயர்ந்த குணங்களை நமக்குள் வளர்ப்பதுதான் தெய்வம். அந்த தெய்வத்தின் உணர்வுகள் வளர வேண்டும் என்ற இந்த சொல்லை சொல்லப்படும் போதுதான் அந்த உணர்வின் தன்மை இங்கே பதிவாகின்றது. அந்த உணர்வின் தன்மை அங்கே இயக்குகின்றது, அது தெய்வமாக நின்று காக்கின்றது. இப்போ நாம் எடுக்கும் தியானமும் பக்தியும் இப்படித்தான். அருண் ஞானத்தை பெறுகின்றோம், அது நமக்குள் அந்த உணர்வின் தன்மை வளர்க்கும் தெய்வமாக மாறுகின்றது. அதே உணர்வு நமக்குள் இறையாகி இறையின் உணர்வாக செயலாகின்றது. இந்த உணர்வின் ஆற்றலே பிறர் சொல்லில் இருக்கப்படும் போது அது தெய்வமாக இருந்து அவர்களை காக்கின்றது. அதை தொடர்ந்து எடுக்கப்படும் போது அவர்கள் அந்த தெய்வீக பண்பினை அங்கே வளர்கின்றது. அப்போ அதுக்குண்டான இணை சேர்க்கும் உணர்வு அங்கே வருகின்றது. தெய்வம் காக்கிறது என்றால் அங்கே கல்ல அல்ல, அந்த உயர்ந்த பண்புகளை நமக்குள் அதை வளர்த்து உணர்வின் சக்தி நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று எண்ணம் வைப்பதற்குத்தான் அது. நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று, உங்கள் குடும்பம் நலமாக இருக்க வேண்டும் என்று உணர்வு வளர்ந்தால் அது எனக்குள் தெய்வமாகின்றது. என் சொல்லும் பிறருடைய நிலைகளை சொல்லப்படும்போது அந்த நல்ல உணர்வு இங்கே வளர்க்கின்றது, என்னுடன் இணைத்து சேர்கின்றது. ஆகவே நாம் அனைவரும் இந்த உணர்வின் தன்மை கொண்டு நம்முடைய பார்வை பிறருடைய தீமைகளை நீக்க வேண்டும். ஆகவே கேசட்டுகளை வாங்கி சென்றவர்களால் அமைந்த மட்டுக்கும் நாம் அந்தந்த ஊர்களில் பேசினாலும் சரி, இப்போ நாம் இங்கே பேசிய கேசட்டும் சரி, ஒவ்வொன்றும் அதனுடைய இணை சேர்த்து அந்த எழுத்து வடிவில் கொண்டாருங்க. நீங்கள் படித்து சொல்லுங்க. மீண்டும் படிக்கும்போது இது ஆழ தவணக்குள் பதிவாகின்றது. அந்த பதிவின் நிலைகள் நினைவாகின்றது. உங்களுக்குள் அருண் சக்தி பெறும் தகுதி பெறுகின்றது. விளைந்த உணர்வின் சொல்லை கேட்கப்படும் போது சொல்லை கேட்பின் உணர்வுகள் அது வித்தாக அது பதிகின்றது. அந்த உணர்வின் தன்மையை நினைவாக்கி அவர்களை வளர்க்க செய்யும் நிலைகளுக்கு கூட்டு தியானத்தில் கொண்டாரு. நண்பர்களை காணும் நிறைவு உங்க உயர்ந்த சொல்லுகளை சொல்லுங்க. அவர் கஷ்டம் என்று சொன்னால் காதல வாங்காதீங்க, இதெல்லாம் வேண்டாங்க, நீங்க இதை செய்யுங்க நல்லா இருக்கும் மட்டும் சொல்லிடுங்க. கஷ்டத்தை செவி கொடுத்து கொஞ்ச நேரம் கேட்டா அப்புறம் உடலை சோர்வாய்க்கும். இதுதான் ராமாயணத்தில் வாலி எவரை கண்டாலும் அவருடைய வலிமைகளை சரிபகுதி பெற்றுக்கொள்வான். ஆக அந்த கஷ்டங்களை சொல்வோரும் நாமுக்கும் இந்த சில நிலை வரும்போது மகிழ்ச்சியின் அசக்தி அல்லது நிவர்த்தியாக வேண்டும். இந்த உணர்வுகள் எனக்குள் விளைய வேண்டும். அந்த தன் குடும்ப பற்றுடன் அந்த மகிழ்ச்சியின் அருண் உணர்வுகள் விளைய வேண்டும் என்று நமக்குள் இணைத்து விட்டால் இது ஊடுருவிய சில தீமைகளை அகற்றும் சக்தியாக நமக்குள் விளையும். ஆகவே இதையெல்லாம் நாம் ஒவ்வொரு நிமிடத்திலும் நமக்குள் பக்குவப்படுத்தும் நிலையில் தான். மாவு பிசையும் போது அதில் சமப்படுத்தி பிசைஞ்சால்தான், இல்லாதபடி நாம் மொத்தமாக ஒட்டுமொத்தம் விட்டு போட்டு உழைப்பிட்டு அது சரியான நிலைகளை கலக்காமல் விட்டு விட்டால் அந்த மாவில் சில பகுதியில் பல சிலைகள் மாறும். சில கடைகளில் பாருங்க, சில இதை அவசரப்பட்டு இந்த மாவை பிசைஞ்சிடுவாங்க. இந்த மாவை பிசைப்போது சில பக்கத்தில் ஒரு பொருள் அதிகமாக இருக்கும், அந்த வடை ருசியாக இருக்கும். அந்த பொருளின் தன்மை சில வித்தியாசமாக சமமாக கலந்திருந்தால் அதனுடைய சுவைத்தன்மை மாற்றிருக்கும். இதே போல தான் நமக்குள் எடுத்துக்கொண்ட உணர்கள் தீமைகள் அகல இப்போ கேசட்டுகளாக பதிவு செய்யும்போது என்ன, இன்னைக்கு என்னை தனிச்சு உட்கார்ந்தாலும் எழுதுறதுக்கு வழியில் தபோகத்தில் எழுதுன்னு ரொம்ப ஊக்கமாக தான் நினைப்பேன். தியானம் இருந்துட்டு காலையில் துருவ தியானத்திலிருந்து போயாச்சுன்னா தலைவலியிலேருந்து மேல்வழி வரையிலும் கேஸ் வந்துடும். அப்போ இங்கே நான் சோத்துக்கு உட்கார்றதே கஷ்டம், காலை டிஃபனே 10 மணி ஆயிப்பு, அப்புறம் நான் எங்கே போய் எழுதுறது? இந்த மாதிரி நான் எழுதுறதுக்கு முடியல, நான் எழுதுறதே பெரிய தடிகிணத்தம். எழுத்த வழியை சரியாக கொண்டாடுறதுக்குள்ளுங்க தப்பு தப்பாக வரும், அதை திருத்தி திருத்தி சரிபடுத்தி கொண்டாடுறதுக்கு எழுத்துக்கு நான் திருத்தல் ஜாஸ்தி வேண்டியிருக்கு. அடுத்தவங்க படித்தாங்கன்னா நான் இப்போ ஓரளவுக்கு தெளிவாக எழுதினாலும் எழுதுறதுக்கு முடியல. அதனால அன்னைக்கு நம்மளுக்கு கிருஷ்ணன் தான் எழுத்துக்கு என்னென்ன எழுத்துக்கள் இதை எதை செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு இந்த உயிரே கடவுள் எழுத போகும்போது கிருஷ்ண பகவான் தான் நம்மளுக்கு காமிச்சினார். நீங்கள் எழுதி நீங்கள் எப்படி எழுதி முடிக்கணுங்கிறத நான் இந்த கிருஷ்ண பகவான் ரெண்டு கிருஷ்ண பகவான் சேர்ந்து தான் நம்மளை இந்த உயிரே கடவுள் என்ற பொச வடிவு கொண்டு வந்து எழுத்து இல்லாத போது. இப்போ நம்ம கிருஷ்ணர் ராஜ், அவர் ராஜா இருந்தார், அதிகாரமிட்டார். கிருஷ்ண பகவான் கிருஷ்ணர் இருந்த என்ன செய்யறா அந்த கண்ணன் இந்த எழுத்து வடிவை சொன்னார். ரெண்டு கிருஷ்ண பகவானை தான் சேர்ந்தது. அதனால அந்த உணர்வின் தன்மை முதல்ல எழுத்து வடிவுக்கு வந்தது. ஆனால் எழுத தொடங்கினா அதுக்கப்புறம் சில இதுகளை நான் எழுத்து வடிவு கொண்டேன், அதுக்கப்புறம் வர முடியல. அப்புறம் நான் உட்கார்ந்து எழுதணும்னு நினைத்தாலும் பலருடைய எண்ணங்கள் என்னை சாடப்படு போகும்போது இந்த நினைவுகள் கூர்மையாக எழுத முடியல. ஆகையினால இப்போ கேசட் வடிவில் வருவதை நீங்கள் எப்படியும் நீங்கள் எழுத்து வடிவு கொண்டு வர முயற்சி எடுங்க. நான் ஒருவனே முடியாது, இந்த உடலுக்குள் மற்ற அங்கங்கள் ஒன்றா சேர்ந்து தான் மனிதனாக உருவாக்குங்கள். நாம் எல்லாரும் அனைவரும் சேர்ந்து தான் இந்த ஞானத்தின் தன்மை நாம் பெருக்குதல் வேண்டும். இந்த உணர்வின் தன்மை வலுவை பெற்றால் தான் நம் அருஞ்ஞானி உணர்வுடன் நாம் ஒன்ற வேண்டும். எல்லோரும் பெற வேண்டும் என்ற ஆசை வைத்தால்தான் நாம் இதனுடைய நிலைகளை நாம் ஒன்று சேர்த்து இயக்க முடியும். ஆக எல்லோரும் மகிழ்ச்சியின் அருள் உணர்வு பெற வேண்டும் என்ற இயக்கம் வந்தால் நமக்குள் இருக்கும் ஏற்கனவே பதிவான இருள்கள் குறையும். ஆக நம்முடைய இந்த உடலின் தன்மையும் மற்றது என்னை இப்படி பேசினாங்க, இப்போ வேற ஒன்றும் வேண்டிய நாம் தியானத்தில் ரொம்ப வலுவாக பெற்று இருக்கிறோம், அட உங்கள் சாமியார் என்னையா செய்தார் அப்படின்னு சொன்னால் உடனே டபக்குன்னு விழுந்துருவாங்க. என்னடா இப்படி எவ்வளோ இது சிரமப்பட்டு இருக்கிறாரு, இந்த உணர்வின் தன்மை ஆன உடனே என்ன செய்கிறாங்க சாமியார்னு சொல்லிவிட்டாங்களே அப்படின்னு இந்த உணர்வுகள் அதிகரித்து விட்டால் இவர் சிந்திக்கும் தன்மை இழந்துருது. நாம் கொடுத்த சக்தியும் அவர் பெற முடியாத நிலைகள் வருகின்றன. இப்படியும் தன்னை அறியாமலே பலவீனப்படுத்தும் நிலைகள் வரும். இதையெல்லாம் அகற்றிவிட்டு அருஞான உணர்வுகளை நமக்குள் ஒவ்வொரு நொடியிலும் வளர்த்தல் வேண்டும். சிறு குறைகளை கண்டாலும் அதை தெளிவாக்கும் அருஞானத்தை நாம் போதித்து பழக வேண்டும். அந்த உணர்வின் தன்மை தனக்குள் அந்த அருஞானத்தை வளர்க்கும் சக்தியாக அது மாறும். பல தீமைகளை கண்டாலும் பிறருடைய தீமைகளை எழுத்துச் சொல்லி துன்பர்களும் போர்க்கும் மார்க்கங்களை அந்த உணர்வின் தன்மை கொண்டு உங்களுக்குள் வலிமை செய்யும். அவர்களை துன்பத்தை அவர் சொன்னாலும் இந்த உணர்வின் தன்மை அவங்க இன்பம் ஏற்படும் உணர்வுகளை அங்கே வழிகாட்டுங்க. அது உங்களுக்குள் தீமைகள் வராது. நாம் எப்படி பல பொருள்களை மிச்சராக்கி அதை சேர்த்து சுவையாக சமைக்கின்றோமோ இதை பிறருடைய துன்பத்தை போக்க மார்க்கங்களை காட்டி அருள் மகிழ்ச்சி உணர்வை தனக்குள் இணைக்கப்படும் போது இந்த உணர்வு அதை அடைக்கடும் அருள் ஆற்றல் உணர்வாக ஊழ்வினையாக வித்தாக உருவாகின்றது. பல பொருள்களை சேர்த்து அதன் உணர்வின் தன்மைகள் சேர்க்கப்படும் போதுதான் இதை சேர்த்து அதர்வன மற்ற தீமைகளை அடக்கும் உணர்வின் ஞானத்தை நமக்குள் பேசும்போது அதர்வன அது உருவாக்கும் உணர்வுகள் யஜூர் ஒரு வித்தாகின்றது. அதோடு சேர்த்து கொண்ட மனம் அந்த சுவையின் இச்சையாக எண்ணங்கள் வரப்படுப்போது மீண்டும் சாம அந்த எண்ணங்கள் வந்து நமக்குள் நல்ல இயக்கமாகும். அந்த இயக்க சக்தியாக ரிக் நம் உடலாக மாற்றி அமைக்கும். மீண்டும் இதிலிருந்து வரக்கூடிய சொல்லுகளின் இயக்கங்கள் மிக அழகாக இருக்கும், தெளிவாகவும் இருக்கும். வேதங்கள் கூறியபடி இதனை நாம் செயல்படுத்துவோம் என்று பிரார்த்தித்து இப்போ உணவுக்கு சென்றுவிட்டு மரியம் குருவும் நட்சத்திரத்தின் இயக்கங்களை கண்டுணர்ந்த துருவின் ஆற்றலை நாம் அனைவரும் பெறுவோம். அந்த உலகின் உணர்வின் தன்மையும் இந்த பிரபஞ்சம் உருவானதையும் பெறுவோம். இந்த பிரபஞ்சத்தில் உருவானது வழியாக பெற்ற நிலையும் நாம் காண்போம் என்று இது நிறைவுபடுத்துகின்றேன்.